நமஸ்காரம். சில மாதங்களாக மும்மொழிக் கொள்கை, இருமொழிக் கொள்கை, எது சிறந்தது என்றெல்லாம் பல வாதங்கள் பிரதிவாதங்களை கேள்விப்படுகிறோம். அதை பற்றி ஒரு சிறு அபிப்பிராயம், வேண்டுகோள் என்றும் சொல்லலாம். மூன்றாவது மொழி வருவது ஒரு புறம் இருக்கட்டும், அது விருப்பப்பட்டவர்கள் படிக்கப் போகிறார்கள். இரு மொழிகள் கண்டிப்பாக ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன, தமிழும் ஆங்கிலமும். இந்த ரெண்டு மொழிகளுக்குள் ஒரு மாணவர் எதில் படிக்க வேண்டும் என்கிற நிர்பந்தம் இல்லை, அது ஒன்றும் கட்டாயம் இல்லை. அவர் வேணும்னால் தமிழ் மீடியத்திலே படிக்கலாம், இல்லைன்னால் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கலாம். சயின்ஸையோ மேத்தமேட்டிக்ஸையோ தமிழகத்தில் இருக்கும் அனைவரும் தமிழில்தான் படிக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. ஆகவே பெற்றோர்களுக்கும் மாணவ மாணவியருக்கும் தாராளமாக ஆங்கிலத்திலோ தமிழிலோ தேர்ந்தெடுத்து படிக்கும் உரிமை இருக்கிறது. இப்போ இதில் படிக்கும்னு சொல்லும்போது மொழிக்கல்வி மட்டுமல்ல, நம்ம சொல்வது இப்போ ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் அந்த மாதிரி சப்ஜெக்டுகளை தமிழிலோ ஆங்கிலத்திலோ படித்துக் கொள்ளலாம். இப்படின்னு வைத்துவிட்டால் எதை தேர்ந்தெடுப்பார்கள், எது மேற்கொண்டு வாழ்க்கைக்கு பயன் தருமோ அதில் தான் படிப்பார்கள். இது தானே தெரிந்த விஷயம். அப்ப தமிழ் நன்றாக வளர வேண்டுமானால் தமிழில் இதை எடுத்து படித்திருந்தாலும் அந்த அளவுக்கு மேலே படிப்பதற்கும் வேலை வாய்ப்புக்கும் உள்ளது அப்படின்னு ஏற்படுத்தியிருக்க வேண்டும். அப்படி எதுவும் செய்யப்படவில்லை. ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி முதல நாடுகளில் எல்லாரும் அவரவர்கள் தாய்மொழியில் தான் படிக்கிறார்கள். அங்கே இங்கிலீஷ் தெரியறதே அரிது, நம்ம கேட்டாலும் அதில் பதில் சொல்ல மாட்டார்கள். ஆனால் ஜெர்மனி டெக்னாலஜியில் அவ்வளோ உயர்ந்திருக்கிறது, எத்தனையோ கண்டுபிடிப்புகள். அப்போ அந்த மொழியில் படித்தே மேற்கொண்டு வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன. அப்படின்னா தாராளமாக அந்த மொழியை பெற்றோர்களே தேர்ந்தெடுத்து விடுவார்கள், கட்டாயமாக்கப்படாவிட்டாலும் தேர்ந்தெடுத்தே படிப்பார்கள். இப்போ நமக்கு அப்படி எதுவும் பிரகாசமான வாய்ப்புகள்லாம் இல்லை. தமிழில் படித்துவிட்டு மேற்படிப்புக்கு எங்கே போக, அது தெரிந்த பெற்றோர்கள் தேர்ந்தெடுக்க மாட்டார்கள், தானே மெதுமெதுவே ஆங்கில கல்விக்கு போய்விடுவார்கள். ஆக முதலில் கட்டாயமில்லை, ரெண்டு அது மேற்கொண்டு பயனளிக்குமான்னு பார்த்தால் காம்படிட்டிவ் உலகத்திலே மேற்கொண்டு அதை வச்சுன்னு ஒன்றும் பெரிய படிப்புக்கு போக முடியவில்லை, வேலைவாய்ப்பும் குறைவு என்றால் இன்னைக்கு அரசாங்க வேலைகள் குறைவாகவும் தனியார் வேலைகளும் தான் அதிகம் உள்ளன. தனியார் வேலைகளில் போய் தமிழ் மட்டும் கொண்டு ஆங்கிலம் இல்லாமல் நம்மால் பிரகாசிக்க முடியாது. இது ரெண்டாவது கஷ்டம். மூன்றாவது, அப்படி தமிழில் சொல்லிக் கொடுக்கப்படும் அரசாங்க பள்ளிகள், அதற்குத்தான் வாத்தியாருக்கு சம்பளம் அரசாங்கம் கொடுக்கிறது, அது ஒரு நல்ல விஷயம், அதனால் அதற்கு பெருமை இருக்கும். எய்டட் ஸ்கூல்னு சொல்கிறோம், அல்லது கவர்மெண்டே நடத்தக்கூடிய ஸ்கூல்கள், அப்ப தமிழ் மொழி கல்வி இருக்கிற பள்ளி அதுக்குத்தான் வாத்தியார்களுக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுக்கிறது. ஆனால் அதை மேன்மேலும் பள்ளிகள் வளருகின்றனவா, அதிகமாக திறக்கப்படுகின்றனவான்னு பார்த்தால் இல்லை. எய்டு கொடுப்பது தமிழ் மீடியத்துக்கு மட்டும்தான். அதுவும் இப்போ புது எய்டட் ஸ்கூல் அப்படின்லாம் அப்ரூவ் பண்ணுவதே துர்லபம், அது ரொம்ப அரிதாகிவிட்டது. அப்போ மெதுமெதுவே அரசாங்க பள்ளிகளிலேயே ஸ்ட்ரென்த் குறைய போகிறது, குறைந்து கொண்டு தான் இருக்கிறது. அரசாங்கமோ இங்கிலீஷ் மீடியத்தை திறந்து அதற்கு எய்டு கொடுக்க போவதில்லை, அது கொள்கையில் இல்லை. இருமொழி கொள்கை இருந்தாலும் அதில் ஆங்கிலத்தில் படித்தாத்தான் வாய்ப்புகள் இருக்கிறதுங்கிறது தெரிந்தாலும், ஆனாலும் ஆங்கில கல்வியை அரசாங்கமே தன் செலவில் ஏற்படுத்துமான்னு பார்த்தால் அது கொள்கையில் இல்லை. அதனால் அது தனியார் தான் தொடங்கியாக வேண்டும். இத்தனைக்கும் ஒரு பள்ளி தமிழ் வழி கல்வியில் எய்டட் ஸ்கூலாகவே இருந்தாலும் அந்த பள்ளியே ஆங்கில மீடியம் ஆரம்பித்தால் அந்த வாத்தியார்களுக்கு ஈடு கிடைக்காது. ஆனால் பல ஸ்கூல்களும் அப்படி ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மேனேஜ்மெண்ட்லேருந்தே சம்பளம் கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள், ஃபீஸ் நிறையா வாங்குகிறார்கள். இதே தமிழ் வழி கல்வியாக இருந்ததுன்னா, எய்டடாக இருந்ததுன்னா ஃபீஸ் குறைச்சலாக இருக்கும். எய்டட் ஸ்கூலாக இல்லாமல் தமிழ் மீடியம் வைத்து நடத்துகிறோங்கிறதெல்லாம் மிகவும் அரிது. கடைசியாக, அப்படி அரசாங்கம் மூலம் நடத்தக்கூடிய தமிழ் மீடியத்திலாவது எல்லாவிடத்திலும் ஆசிரியர் பணி நிரப்பப்பட்டு எந்த ஒரு குக்கிராமமாக இருந்தாலும் அங்கு ஆசிரியர்கள் நன்கு வந்து பாடங்களை முழுமையாக நடத்தி அந்த மொழியில் அந்த குழந்தைகளுக்கு நன்கு போதிக்கப்படுகிறதான்னு பார்த்தால் அதுவும் கேள்விக்குறி. அந்த பள்ளிக்கூடல வசதி எல்லாம் எப்படி இருக்கிறது? அது டாய்லெட் வசதியிலேருந்து மதிய உணவு வசதியிலேருந்து, இன்னைக்கு கற்றுக் கொடுக்கணும்னாலே ஸ்மார்ட் கிளாஸ் அளவுக்கு போயாகிவிட்டது. அப்ப அரசாங்க பள்ளிகளில் அதெல்லாம் வந்துவிட்டதா? கடைசி பட்சம் ரொம்ப நன்றாக நடத்துகிறோம், தமிழில் நடத்தினாலும் நன்றாக நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி மாணவ மாணவியரை இழுக்க முடியறதான்னு பார்த்தால் அதுவும் இல்லை. அப்போ இதை போன்ற நான்கு கோணங்களில் இருந்தும் தமிழில் படிப்பதற்கு என்பதற்கு ஏற்பாடுகள், ஆக்கர்ஷகம், ஈர்ப்பு மிகவும் குறைவாக உள்ளது. தானே தனியார் பள்ளிகள் நிறைய ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன, ஓஹோன்னு நடக்கின்றன. சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் இப்போ அநேகமாக பல ஊர்களிலும் வந்துவிட்டது. முன்னாடிலாம் பெரிய ஊர்களில் மட்டும் இருக்கும், இப்போ அப்படிலாம் இல்லை, நிறைய வந்தாகிவிட்டது. இன்னும் கூடிய விரைவில் 10 வருஷத்துக்குள் எல்லா இடத்திலும் வந்துவிடும். அப்போ எப்படி தமிழை வளர்க்க? மூன்றாவது மொழியை பற்றின பேச்சு அது வரட்டும் வராமல் போகட்டும் ஒரு பக்கம், அதையே பேசிக்கொண்டிருக்கிறோமே. ஒத்துக்கொண்ட இருமொழி கொள்கையில் நம் தாய்மொழியான தமிழ், அந்த தமிழில் படிப்பு எப்படி அப்படிங்கிறதுக்கு அவ்வளவாக தெளிவு பல பெற்றோர்களுக்கு இல்லை. ஒன்றும் அரசாங்கம் அதை தெளிவுபடுத்தி பெற்றோர்களுக்கு வழிகாட்டி இப்படித்தான் தமிழ் வாசிக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். அந்த தெளிவு வந்தால்தான் மேற்கொண்டு நாம் எல்லா மாணவ மாணவியரும் தமிழ் படித்திருப்பார்கள் அப்படிங்கிறத நிச்சயப்படுத்திக் கொள்வோம். தமிழ் கூட படிச்சிருவார்கள், தமிழ் மொழியாக இருக்கும். எப்படி ஆங்கிலத்தை ஒரு மொழியாக கற்கிறோம், தமிழ் மொழியாக கற்போம். ஆனால் ஆங்கில மீடியத்தில் தான், இங்கிலீஷ் மீடியத்தில் தான் மற்ற சப்ஜெக்ட்ஸை கற்கிறோம், அது தமிழில் இல்லை. அது அநேகமாக தேய்ந்து விட்டது, இனிமேலும் தேய்ந்து விட்டு அது குறைந்துவிடும். ஆனால் மற்ற நாடுகளில் சப்ஜெக்ட்ஸே அந்த மொழியில் தான் படிக்கப்படுகிறது. அதற்கு இங்கே ஏற்பாடு இல்லை, இருக்கணும் நான் சொல்ல வரல. இங்கிலீஷ்லேயே இருக்கட்டும், ஏன்னா அதுதான் எல்லாருக்கும் புரிந்திருக்கு, அதுவும் வாய்ப்பு நன்றாக இருக்க போகிறது, இருக்கட்டும். அப்படின்னா அந்த இங்கிலீஷ் கல்வி பார்க்கும்போதே கண்டிப்பாக தமிழும் எந்த விதத்தில் வேண்டும், அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்பட வேண்டும், நிச்சயமாக்கப்பட வேண்டும். அப்போது இங்கிலீஷ் தான் ஃபியூச்சர்னு இருக்கும்போது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஏன் இங்கிலீஷ் மீடியத்தில் சொல்லிக் கொடுக்கக்கூடாது? ஏன் ஏன் டீச்சர்ஸுக்கு எய்டு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸுக்கு கொடுக்கக்கூடாது? தெரியவில்லை. அது கொள்கை ரீதியும் இருக்கலாம், கொள்கையில் இருக்கலாமே தவிர, கடைசியில் நமக்கு படிப்புன்னு வரும்போது யாரும் மாணவர்கள் வரவில்லை என்றால், அரசாங்க பள்ளியில் மாணவர்கள் குறைந்து கொண்டே போய்விட்டால் அப்புறம் எங்கு போய் நிற்க? பல நாடுகளில் பார்த்தால் தனியார் பள்ளிக்கு நிகராகத்தான் அரசாங்க பள்ளிகளும் இயங்குகின்றன. அதை போல ஒன்று வாத்தியார்கள் எல்லாம் சிறந்த வாத்தியார்கள், ஆனால் அதற்குண்டான ஒரு ஃபோக்கஸ் அது இருந்ததுனால் தாராளமாக நல்லா செய்ய முடியும். அதனால் முதலில் இருமொழி கொள்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதை வைத்து நாம் தமிழ் வளர்க்க பாடுபடுவோம். அரசாங்கம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸுக்கு எய்டு கொடுக்க போறதில்லைன்னு வைத்து விட்டால் அப்ப எல்லாரும் இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும்னு விருப்பம் வந்து விட்டது, அதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. அப்ப தனியார் பள்ளிக்குத்தான் போயாக வேண்டும். தனியார் பள்ளியில் சென்று விட்டால் அப்ப ஃபீஸ் கட்டித்தான் ஆக வேண்டும். அது எல்லாருக்கும் முடியும்னு சொல்ல முடியாது. அரசாங்க பள்ளி நிற்பதே எல்லாராலும் படிப்பதற்கு முடிய வேணும் என்பதற்காக. அப்போ ஃபீஸ் கட்ட முடியாதவர்கள், ஆனால் அவர்கள் குழந்தை இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கணும்னு விருப்பம் இருப்பவர்கள் எப்படி படிப்பார்கள்? அப்படிப்பட்டவர்களுக்கு மட்டும் தமிழ் கட்டாயமாக்கப்படுகிறதா? அப்படி இருக்கக்கூடாதே. இங்கிலீஷில் படித்து மேற்கொண்டு முன்னேறணும்னு விருப்பம் வந்த பிற்பாடு அதை செய்து கொடுத்தாக வேண்டும். அது தனியார் வசம் போய்விட்டால் அப்போ அந்த பணம் கட்டித்தான் படிக்க வைக்காக வேண்டும். அது இயலாத பெற்றோர்களுக்கு, அப்போ அந்த மாணவர்களுக்கு அந்த படிப்பே அவ்வளவாக வராதா? தெரியவில்லை. மற்றொன்று, வசதி உள்ளவர்கள் தான் இங்கிலீஷில் படிக்கணும், வசதி இல்லாதவர்கள் தமிழில் படிக்கணும் என்று இருப்பது மிகவும் தவறு. யாராக இருந்தாலும் தமிழில் படிக்க முடிக்க வேண்டும், யார் விருப்பப்படுகிறார்களோ இங்கிலீஷில் படிக்க முடிக்க வேண்டும். அந்த ஏற்பாட்டை செய்துதான் ஆக வேண்டும். அதனால் இந்த இருமொழி கொள்கையே நன்கு செயல்பட வேண்டும். அதற்கு செய்ய வேண்டியவையும் நோக்க வேண்டும்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.